இடையிடையே உலக ஆசை வரும். உலக ஆசை கதை காட்ட உலகப்பற்று உண்டாகும். அப்போதெல்லாம் குரு பக்கத்திலே இருந்து உண்மையை உணர்த்தும். எனவே கேட்ட பிறகு சிந்தனை செய்து நூல்கள் மூலமாக அவருடைய உபதேசத்தின் மூலமாக அப்படி படிப்படியாகத்தான் இந்த ஆன்மாவானது அந்த திருவருள் மேலும் மேலும் பெற முடியும். எனவே கல்வி சித்தாந்தத்தில் படிமுறையிலாம் எல்லாம் படிப்படியாகத்தான் எல்லாமே அப்படி படிமுறையிலே அந்த திருவருளை பெறுகின்ற அதுதான் சுத்த அவஸ்தை. சுத்த அவஸ்தை ஐந்து நிலைகள் திருவருளை படிப்படியாக பெறுகிற முறை. நிம்மல சாஸ்திரம் முதலாவது நிம்மல சொப்பனம், நிம்மல சுழற்சி, நிம்மல சுரியம், நிம்மல சுரியாரீதம் என்ற ஐந்து சுத்த நிலைகள். இங்கே அந்த ஐந்து நிலைகளுக்கு முன்னாலே ஒரு அடைமொழி சேர்த்திருக்கிறார். என்ன அடைமொழி? நிர்மல என்ற ஒரு அடைமொழி, அல்லது இன்னொரு அடைமொழியை சேர்ப்பார்கள், சுத்தம் என்ற அடைமொழியை சேர்த்துக்கொள்ள. சுத்த சாஸ்திரம், சுத்த சொப்பனம், சுத்த சுழற்சி, சுத்த துரியம், சுத்த துரியாதீயம் எல்லாம் ஒரே பொருள்தான். சுத்தம் தான் தூய்மை. நிர்மலம் என்றாலும் எனவே இந்த ஐந்து நிலைகளிலே படிப்படியாக ஒன்று குறைகிறது, ஒன்று மேலோங்கு. கேவல ஐந்தவற்றையிலே சகல கேவலத்தில் படிப்படியாக எது குறைகிறது? அறிவு குறைகிறது. எது மேலோங்குகிறது? அறியாமை. அதே போல இங்கே இந்த அவஸ்தையில எது குறைகிறது படிப்படியாக? ஆணவ மலம் நீங்கி விட்டது. எப்போது? அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி கண்ணீருள் தீர்வுன்னு பார்த்துக்கோம். எனவே அந்த பொது இயல்பை உணர்ந்த உடனே நமக்கு ஆணவ மனம் தீர்ந்து விடுகிறது. என எட்டாம் சூத்திரத்திலேயே குருவினுடைய உபதேசத்தை பெற்ற மாத்திரத்துல ஆணவ மனம் நீங்கிவிட்டது. இனிமேல் சொல்லக்கூடியதெல்லாம் ஆணவ மனத்தினுடைய வாசனை. அது நீங்குகிற முறையெல்லாம் ஒன்பதாவது சூத்திரம், பத்தாவது, பதினொன்று. ஆணவ மன வாசனை படிப்படியாகத்தான் அது நீங்க. பத்தாவது நுட்பா எப்படி முடிகிறது? பத்தாவது சூத்திரம் கடைசியில் வர கடைசி என்ன? பத்தாவது நுட்பாவுடன் மலம் மானை தன்னோடு கல்வினை எங்கேங்கிறார்கள். அங்கே மலங்கிறது ஆணவங்கள் மல வாசனை என்றுதான் சொல்லுறேன். மலம் மாயின மாயினுடைய வாசனை, மலம் மாயை தன்மை மும்மல வாசனையை நீங்குதல்லாம் பத்தாவது. அதுதான் பாச நீக்கம். மல வாசனை நீங்குதல்லாம் மலங்கள் எல்லாம் எட்டாம் சூத்திரத்திலேயே கெட்ட மாத்திரத்திலே நீங்க. எட்டாம் சூத்திரத்தோடு மலங்களினுடைய நிலை நீங்கி. எனவே இந்த சுத்த அவஸ்தையில படிப்படியாக குறைவது இது என்றால் மல வாசனை. மலவாசனை செய்கிறது படிப்படியா குறை. எது நிகழ்கிறது? திருவருள் இறைவனுடைய திருவருள் நிலவும். ஆன்மாரியிலே அறியாமை செய்கிறது. இறைவனுடைய பேரறிவு மேலோங்குகிறது. அங்கே கேவல அறிந்தவற்றையிலே அறிவு அறியாமை குறைந்தால் கேவல நிலை நன்றாக அமைந்து கேவல அறிந்தவற்றையே அறியாமை குறைய குறைய அறியாமை மிக மிக என்ன உண்டாகும்? அறிவு அங்கு அறியாமை படிப்படியாக குறைந்தால் அது எதனால எதனால் அறிவு கொடுக்கிறது? கருவி கருவிகள் சேர சேர அறியாமை குறையும். கருவிகள் குறைய குறைய அறியாமை அதே போல இங்கே திருவருள் என்ற பேரறிவு மேலோங்க மேலோங்க ஆணவ மலமாகிய அறியாமை தெரிகிறது. சரி, அங்க கேவலம் ஐந்தவத்திலே ஆணவ மலம் ஆணவ மலமும் இன்னொன்று என்னது கருவி, அந்த ரெண்டு தான். ஒன்று கூடினால் இன்னொன்று குறையும். அங்கே மலமும் கருவி, இங்கே சுத்த நிலையில மலமும் திருவரும். இந்த ரெண்டு மலமும் திருவரும், அங்கே மலமும் கருவி இங்கே சுத்த நிலையிலே மலமும் திருவரும். அப்படியான இங்கே கருவிகள் என்ன ஆயிற்று சுத்த நிலையிலே? அதான் நீங்கிவிட்டன, கருவிகள் தான் நீங்கிவிட்டன. இவை எனக்கு வேறானவை என்று நீங்கிய பிறகுதானே திருவருளை புலப்படுகிறது. எனவே கருவிகளை பற்றிய பேச்சை இங்கே வேண்டியது. அவை நீங்கிவிட்டன, கருவிகள் நீங்கி திருவருள் புலப்படுகிற நிலை. ஏதோ மோசப்பட்ட குல நல்லா விலகி கொண்டீர்கள் போல தெரிகிறது. அவ்வளவு எளிமை இல்லை. தத்துவ சாஸ்திரங்களை எல்லாம் விளங்கி கொண்டு விளங்குவது போல இருக்கும். இல்லை, எங்க அனுபவம் தானே, அனுபவத்தை வச்சு நாங்கள் எந்த நாங்களும் உங்களை போல இருந்துதானே வந்திருக்கிறோம். எனவே பல முறை இல்லை சிந்தித்து எண்ணி பார்த்தது. எனவே இதுதான் சுத்த ஐந்தவத்தை திருவருளோடு சேருதல். ஆன்மா திருவருளோடு ஒன்றுபடுதல், எனவே ஆணவ மலத்தோடு ஒன்றுபடுதல் கேவல ஐந்தம், கருவிகளோடு கூறுதல் சகல ஐந்தம், திருவருளோடு கூறுதல் சுத்த ஐந்தம் என்று இப்படி அருமையாக நம்முடைய தத்துவத்தை அமைத்திருக்கிறார்கள். எனவே இது இந்த மூன்று வகையான அவஸ்தைகளுக்கு என்ன பேரு? காரிய அவஸ்தைகள். உபைந்த 15 காரிய அவஸ்தைகள், 15 காரிய அவஸ்தை, 15 காரண அவஸ்தை, 3 அதுதான். மூலத்துல நாடோறும் நனவும் கனவும் உறக்கமும் பேருறக்கமும் உயிர்ப்பு அடங்குதலும் காணப்படுதலாம் உடம்பிலும் ஐந்தவத்தை படும். பிறகு அடுத்து என்ன? இந்த அவஸ்தை கேவல ஐந்தவர். முதலாவது சொன்னது கேவல ஐந்தவர். அடுத்து சகல ஐந்தவர். அடுத்து புலன்களை உணரும் நனவிடத்து, புலன்களை உணரும் நனவிடத்து நினைக்கும் மறக்கும் முறையானை மாறி மாறி நிகழ்களின் ஆண்டும் ஐந்தவத்தை பெறும். ஆண்டும் என்ன? அங்கே எங்கே தகல ஐந்தவத்தை எந்த இடத்துல நிகழும்? எந்த இடம்? நம்முடைய புருவ நடுவில், புருவ நடுதான் சகல ஐந்தவத்துக்கு இடம். புருவ நடுவில் லாரஸ்தானம் என்பார். புருவ நடுவாகிய லாரஸ்தானத்திலேதான் சகல ஐந்தவத்தை. எனவே ஆன்மா என்ற அரக்கன் வீட்டிருக்கின்ற கொடு மண்டபம்தான் புருவ நடு, அதுதான் அரக்கன். வீட்டிருக்கின்ற அத்தானி மண்டபம் புருவநடு. எப்படி தன்னுடைய அவையிலே அரசன் அமர்ந்து நாட்டு நரப்புகளை எல்லாம் கவனிக்கிறானோ அதுபோல ஆன்மா புருவ நடுவிலிருந்து உலக விடயங்களை எல்லாம் அறிந்து நுகர்கிறது. புருவ நாடு தான் இடம். பிற அங்கிருந்து கழுத்து, இதயம், உந்தி, மூலாதாரம் என்று இந்த ஐந்து இடங்களிலே இறங்கி ஏறுது. இதை புருவ நாடு தான் இடம். ஆண்டும் ஐந்து அவற்றை படுமன் சுத்த ஐந்தவத்தை சொல்லவில்லை. சுத்த ஐந்தவத்தையே நல்லவேளையாக உங்களுக்கு சொல்ல பின்னால சொல்லுவோம். சரி, அடுத்த என்ன சொல்லுகிறார்? இவ் ஆன்மாக்கள் இதுவரை சொன்னது ஆன்மாவினுடைய பொறியியல். இதுவரை சொன்னது ஆன்மாவை பற்றிய செய்தி, ஆன்மாவினுடைய பொது இயல்பு முதலீட்ட. சரி, இப்போது பொது இயல்பை படித்துவிட்டோம். என்ன தெரிந்து கொண்டோம்? பொது இயல்பு என்ன செய்தி சொல்ல வந்த பாருங்கள், ஒரு முறை அந்த பகுதியை பாருங்க. என்ன பொது இயல்பு சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு? எனவே ஆன்மாவுடைய பொது இயல்பு அவத்தைப்படுதல். ஆன்மாவுடைய பொது இயல்பு ஆன்மா பல நிலை வேறுபாடுகளை அடைவது அதற்கு பொது இயல்பு. ஆன்மா பல நிலை வேறுபாடுகளை மாறி மாறி அடைவது அதனுடைய பொது இயல்பு. அதாவது தடத்த இலக்கணம், தடத்த இலக்கணம். அப்படியானால் ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு சொரூப இலக்கணம் என்ன? என்னவாக இருக்க முடியும்? ஒவ்வொரு விடையும் ஒவ்வொரு ஆணையத்தார் போல சொல்லணும். ஒருவர் ஆன்மா ஒரு நிலையில் நிற்பதுதான் அதற்கு சிறப்பு. ஒரு நிலையில் எந்த மாற்றமும் அடையாமல், எந்த நிலை மாறுதலும் அடையாமல் ஒரு நிலையில் நிற்பதுதான் ஆன்மாவுக்கு உண்மை இயல்பு. அப்படி நிற்பவன் யார்? இறைவன். இறைவனுக்குத்தான் அந்த நிலை உண்டு. என்ன தொழில் செய்தாலும் இறைவன் அதனாலே விகாரப்படான். அவன் விகாரி. இறைவன் தான் எந்த மாற்றமும் அடையாத செம்பொருள் தத்து. எனவே அந்த சிவத்தை சேர்கிற போதுதான் ஆன்மாவும் அந்த தன்மையை அடையும். ஆன்மாவுடைய இயல்புதானே சார்ந்ததன் சிவத்து சாருகிற போது சிவத்தின் இயல்பை பெறுகிறது. உலகமும் உலக பொருள்களும் நிலைமாறக்கூடியவை, அசத்து. எனவே அவற்றை சார்ந்திருக்கிற வரை அவற்றின் தன்மையைத்தான் ஆன்மா அடையும். அந்த அசத்து பொருளைப் போல ஆன்மாவும் நிலைமாற்றத்தை அடைகிறது. எனவே இறைவனை சார்ந்து இறைவனைப் போலவே அதான் சிவமாதல். சிவமாதல் என்று அதைத்தான் சொல்லுகிறோம். சிவமாதல், சிவமாம் தன்மையை பெறுதல், சிவமாம் தன்மை திருவாழ்வை பெறுதல் என்பதெல்லாம் இல்லை. சிவமாம் தன்மையை அடைதல் இதுதான் ஆன்மாவினுடைய உண்மை இல்லை. எனவே இதுவரை சொன்னது ஆன்மாவினுடைய பொது இயல்பு. என்னது பொது இயல்பு? பல நிலைகளை அடைவது ஆன்மாவுக்கு இயற்கையான இயல்பு அல்ல, செயற்கையான பொது இயல்பு. பொது இயல்பு என்பது செயற்கை, உண்மை இயல்புதான் அதற்கு இயற்கை செயற்கை. என்று இப்படி நம்முடைய தத்துவத்தை ரொம்ப காரண காரியத்தோடு பொருத்தமாக அமைத்திருக்கிறார். முதலில் இருந்து கடைசி வரை எந்த முரண்பாடும் இல்லாமல் நம்முடைய தத்துவ கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளினுடைய இயல்பு தெளிவாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமே சொல்லப்படுவது இறைவனுடைய பொது இயல். என்ன சொல்லுகிறார்? இறைவனுடைய பொது இயல்பு இவ் ஆன்மாக்கள் உடம்பில் கட்டுண்டு தம் வயத்தனன்றி நிற்றின். ஆக இந்த ஆன்மாவானது இந்த உடம்பிலே கட்டுண்டு தம் வயத்தனன்றி என்ன அர்த்தம்? சுதந்திரம் தன்வயம் இல்லாமல் சுதந்திரம் இல்ல. ஆக உடம்பிலே கட்டுண்டு இருக்கிற வரை ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? ஏனென்றால் உடம்பின் வழியில தான் உடம்பின் வழியிலே தான் ஆன்மா போய்க் கொண்டிருக்கிறது. எனவே சுதந்திரம் இல்லாம தம் வயத்தன அன்றி உடம்பிலே கட்டுண்டு. கட்டுண்டுனாலே என்ன அர்த்தம்? சுதந்திரம் போய் தெரிந்தார். கட்டுண்ட நிலை எப்படி சுதந்திரமாகும்? எனவே உடம்பிலே கட்டுண்டு நிற்கின்ற இந்த ஆன்மா தம் வயத்தனன்றி நிற்கிறேன். அதனால என்ன ஆயிப்போ? இவற்றுக்கு உடம்பு முதலியவற்றை படைத்து நடாத்தி ஒடுக்குவதற்கு பரமாத்மா ஒருவன் உண்டு. இதுவும் அனுமானத்தினால். ஆக இந்த ஆன்மாக்கள் உடம்பை பெற்றுள்ளனவே இந்த உடம்புகளை அந்த ஆன்மாக்கள் தாமாக சுதந்திரமாக கொண்டு வந்தனவா பெற்று வந்தனவா என்றால் அவைதான் சுதந்திரம் இல்லாத நிலையிலே தமக்கென்று ஆன்மாவுக்கு என்ன அறிவு இருக்கு? தானாக விளங்குகிற அறிவு இல்லையே. இறைவன் அறிவிக்க அல்லவா விளங்குகின்றான். தமக்கென்று சுதந்திரமான அறிவு இல்லாத இந்த ஆன்மா தனக்கு தேவையான உடம்பை தானாக எடுத்துக்கொண்டது என்பது பொருள்தான். அந்த சுதந்திரம் இருந்தால் இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கும். இப்படிப்பட்ட உடம்பு எடுப்போம். நல்ல நோய் நொடி இல்லாத நீண்ட காலம் நிலைத்து நிற்கிற காயத்தை எல்லாம் வாங்கி வந்து பெற்று வந்து அந்த சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. எனவே உடம்பையோ கருவிகளையோ பெற்று வருவது நம்முடைய கையில ஒன்றும் இல்லை. எனவே இந்த உடம்பு முதலியவற்றை இந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் படைத்துக் கொடுப்பதற்கு ஒரு தலைவன் இருக்கிறான். ஒரு தலைவன் இருக்கிறான், பரமாத்மா ஒருவன் இருக்கிறான். அவன் தான் படைக்கிறான், நடத்துகிறான், மீண்டும் ஒடுக்குகிறான். அந்த முத்தொழில் இறைவனுடைய முத்தொழிலும் இங்கே இல்லை. எனவே மாயையிலிருந்து உடம்பு முதலியவற்றை படைத்துக் கொடுக்கிறான். குறிப்பிட்ட காலம் வரை இந்த மாயா காரியங்களை உடம்பு முதலியவற்றை நிறைவேற்றுகிறான். பிறகு மீண்டும் அவற்றை மாயையிலே ஒடுக்குகிறான். இப்படி முத்தொழில் செய்கின்றான். இப்போ உங்களுக்காக நான் பார்த்தேன், உங்க நிலையையும் பார்க்கணும் இல்ல.